நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் வானதி அவர்களே.
வணக்கம் செல்வி.
கொரோனா வைரஸில் ஒரு புதிய வகை தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டதாக சொன்ன அந்த புதிய வகை தற்போது பிரிஸ்பனில் வெளிநாட்டிலிருந்து வந்த பயணி ஒருவரிடம் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த புதிய வகை கொரோனா வைரஸ் பற்றி சற்று கூடுதல் விளக்கம் தாருங்களேன்.
மனித கலங்கள வைரஸ் வந்து உயிர் பிழைப்பதற்காக தனது வடிவமைப்பில், அதாவது சர்ஃபஸ் புரோட்டீனில் பல வகையான பிறழ்வுகள், அதாவது மியூட்டேஷனை உருவாக்குவது ஒரு சாதாரணமான வழக்கம். ஏனெங்கள் வருடாந்த இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூவிலும் கூட அது நடைபெறுவதால் நாங்கள் வருடாந்தமும் ஒவ்வொரு வருஷமும் அந்த வருடத்துக்கான இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியை எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே அந்த வைரஸ் வேரியன்ட் உருவாக்குவது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். இதே போல இந்த COVID-19 பேண்டமிக்கிலும் பல விதமான குரல்களை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அந்த UK ஸ்ட்ரெயின் வந்து P.1.1.17 சொல்வார்கள். அதில் என்ன விஷயம் என்றால் அது 17 பிறகுகள், அதாவது 17 மியூட்டேஷன்களும் ஒரே தடவை உருவாக்கப்பட்டது என்றால் விஞ்ஞானிகளை அதிர்ச்சியில் உறுத்தியுள்ளது. இந்த புறல்கள் மியூட்டேஷன் அந்த வைரஸின் வெளியுறையில் ஏற்படுவதால் அந்த வைரஸ் வந்து இலகுவாக மனித கலங்களுக்குள் நுழைய முடிகின்றது. இந்த மியூட்டேஷன் வந்து இந்த US, கனடா, யூரோப் எல்லா இடமும் பரவி வருகிறது. இந்த சவுத் ஆப்பிரிக்கா வேரியன்ட் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் அந்த இந்த சர்ஃபஸ் புரோட்டீன் இந்த N501 மியூட்டேஷன் உண்டாயிருப்பதால் அது பழைய கொரோனா வைரஸோடு ஒப்பிடும் பொழுது மிக இலகுவாக கலங்களுக்குள் நுழைந்து வேகமாக திருப்தி அடைவதால் இலகுவாக பரவக்கூடும், அதாவது இன்ஃபெக்டிவிட்டி அல்லது டிரான்ஸ்மிசபிலிட்டின்னு சொல்லுவோம், அது கூடுதலாக இருக்கின்றது. இந்த புதிய வேரியன்ஸ் பழைய வேரியன்ஸுடன் ஒப்பிடும் பொழுது இந்த புதிய வேரியன்ஸ் கூடுதலாக இன்ஃபெக்ஷஸ் ஆகியிருக்கின்றது. ஆனால் இந்த வைரஸினால் கடுமையான கொரோனா வைரஸ் உண்டாகிறதாக விஞ்ஞான நூல்களிலோ அல்லது விஞ்ஞான ஆய்வாளர் மத்தியில் இப்படி ஒரு கருத்து என்று இல்லை. இதுவரை நாம தெரிந்த அளவுக்கு சீரியஸான கொரோனா வைரஸை இந்த வேரியன்ட் உண்டாக்குவதாக நாங்கள் காணவில்லை இதுவரைக்கும்.
அப்படி என்றால் இந்த புதிய வகை வைரஸ் வேகமாக தொற்றும், அதாவது பரவும் என்று சொல்லுகிறீர்களா? அப்படின்னா இது ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒரு வைரஸா?
ஆபத்தான வைரஸ் என்று சொல்ல முடியாது. அந்த அது வைரஸின் வளர்ச்சியில நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த வைரஸ் மியூட்டேஷன் ஏற்படுத்தினாலும் இந்த ஆஸ்திரேலியாவில் நடைமுறையுள்ள டயக்னோஸ்டிக் டெஸ்ட், அதாவது பரிசோதனைகள் எல்லாம் இந்த வேரியண்ட்டை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். அதே போல அந்த வெளிநாட்டில் நடைமுறையில் உள்ள தடுப்பூசிகளும் இந்த வைரஸை எதிராக பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக நாங்கள் நம்புகிறோம்.
இப்போ நீங்க இது வந்து கூடுதலாக பரவும் என்று கூறினீர்கள் அல்லவா? ஏற்கனவே இருக்கின்ற கொரோனா வைரஸ் வந்து ட்ராப்லெட் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் அருகாமையில் இருந்தால் கூடுதலாக பரவும் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது இதற்கு நாம் கூடுதலான இன்னும் அதிகூடிய பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள வேண்டுமா?
இதுவரைக்கும் ஆஸ்திரேலியாவில் இந்த வேரியன்ட் வந்து வெளிநாட்டு பயணிகளில் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் உங்கள் பரவுவதை தவிப்பதற்காக நாங்கள் அந்த 3 முக்கியமான ஒழுங்குமுறை, அதாவது சோசியல் டிஸ்டன்சிங், முகமூடி போடுவது, கை கழுவுவது, 3 நாங்கள் பின்பற்றி கொண்டு வந்தால் இந்த வேரியன்ட் ஆஸ்திரேலியா மக்களிடையே பரவுவதை குறைக்க முடியும்.
சரி, தற்போது உலகெங்கும் கொரோனா வைரஸிற்கு வழங்கப்படுகின்ற தடுப்பூசி, அந்த தடுப்பூசி அடுத்த வருடம் முதல் ஆஸ்திரேலியாவிலும் வழங்கப்பட உள்ளது என்று அறிகிறோம். இந்த புதிய வகை வைரஸை அந்த தடுப்பூசி கட்டுப்படுத்துமா?
ஓம் கட்டாயமாக கட்டுப்படுத்தும். ஏனென்றால் நாங்கள் தடுப்பூசி வந்து ஸ்பைக் புரோட்டீனுக்கு எதிராக தான் பாதுகாப்பை வழங்குகிறது. அந்த மியூட்டேஷன் ஒரு இடத்தில் தான் ஏற்படுத்திய, மற்ற இடங்களிலும் நாங்கள் அதை அந்த மியூட்டேஷனுக்கு எதிராக நாங்கள் பாதுகாப்பை வழங்குவதற்காக அந்த ஆன்டிபாடிஸ் உருவாக்க முடியும் இந்த தடுப்பூசியை வழங்கினால். இப்பொழுது மருத்துவ பரிசோதனை பல வகையான தடுப்பூசிகள் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டிருப்பீர்கள், 3 தான் மிக முக்கியமாக விளைவுகளை தாங்கள் பதிவு செய்துள்ளார்கள். அதில் அந்த ஆக்ஸ்போர்ட் வேக்சின் ஒன்று, மற்றது நான் குறிப்பாக சொல்லவன் புதிய தொழில்நுட்பத்தை பாவித்து mRNA வேக்சின் என்று சொல்லப்படுகிறது, ஃபைசர் வேக்சின் அல்லது மொடெரா வேக்சின் வந்து 94-95% செயல்திறன் உச்சிகசை உருவாக்க முடியும் என்று அவர்கள் அதை வெளியிட்டுள்ளார்கள். அது இப்போ நார்மல் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸாக்கு ஒரு 50-70% எஃபிகசி தான் நான் எதிர்பார்க்கின்றோம். இது 94% எஃபிகசி ஏற்படுத்தால் ஒரு நம்பக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதோடு நான் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்னென்றால், எல்லா மருந்துகள் அல்லது மருந்து உபகரணங்கள் தடுப்பூசிகள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் டிஜிஏ ஒழுங்கு முறைக்கு மூலமாகவே ஒப்புரவை தர வேண்டும். அப்ப முதலில் என்ன செய்யும் டிஜிஏ என்றால், தடுப்பூசி கம்பெனியிலிருந்து எல்லா தகவல்களையும், வெளியிட்ட தகவல்கள் மட்டுமல்ல எல்லா தகவல்களையும், சேஃப்டி ப்ரொஃபைல்களையும், விளைவுகளையும் ஆழ்மையாக பகுப்பாய்வு செய்வார்கள். அது செய்த பிறகு அவர்கள் எந்த வேக்சினுக்கு ஒப்புரவு வழங்குகிறார்களோ அந்த வேக்சினை செயல்படுத்துவதற்கு வெவ்வேறு ஆலோசனை குழுக்கள் இருக்கின்றது. அந்த ஆலோசனை குழுகள் அந்த ஆலோசனை முறைகளை பின்பற்றி முதலில் வயோதிப பராமரிப்பு இல்லங்களில் இருப்பவர்கள், அதாவது ஏஜ் கேர் ஹோமில் இருப்பவர்கள், அல்லது மருத்துவ துறையில் ஈடுபடுபவர்கள், அல்லது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு முதலில் வழங்கப்பட்டு, பின்பாக அட்ரிஸ் குரூப் என்று சொல்லுவோம் நாங்கள், சுவாசப்பை சம்பந்தமான நோய்கள் அல்லது இய சம்பந்தமான சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் அல்லது நோய் திறன் எதிர்ப்பு திறன் குறைந்தவர்களுக்கு தான் அடுத்ததாக நாங்கள் வழங்கப்படும். அவன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆஸ்திரேலியாவின் இந்த ஒழுங்குமுறை இருப்பதால் நாங்கள் எந்த வேக்சினை ஒப்புரவு அவர்கள் செய்தாலும் அதை நாங்கள் எடுப்பதில் தயக்கம் ஏற்படுத்தவில்லை. அத்தோடு ஆன்கோயிங் சேஃப்டி மானிட்டரிங் நடைபெறும். அதற்கும் வித்தியாசமான ஆலோசனை குழுக்கள் இருக்கின்றன.
கொரோனா வைரஸின் இந்த புதிய வகை, அதாவது இப்போ 1-2 வகைகள் உருவாகி இருக்கின்றன, இந்த புதிய வகை உருவாகி கொண்டேதான் இருக்குமா? இதனை தடுக்க முடியாதா?
வைரஸின் நார்மல் வளர்ச்சிக்கு இந்த மியூட்டேஷன் இயல்வது சகஜம். அதை நாங்கள் தடுத்தது கஷ்டம். வேக்சின் ஸ்ட்ரெயின் ஏற்படக்கூடும், அதாவது பரவி கொண்டு வந்தால் அதிகமான எல்லா இடங்களிலும் மியூட்டேஷனா இருந்தாலும் தடுப்பூசியினால் அதை பாதுகாக்க முடியாத நிலைமை வரும். ஆனால் அப்படி வந்தால் அவரை வேக்சினை திருப்பி டெவலப் பண்ணுவதற்கும் எங்களுக்கு தொழில்நுட்பம் இருக்கின்றது. இதுவரை காலங்களும் நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டு வந்தபடியா இலகுவாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஏதாவது மியூட்டேஷனை நாங்கள் திருப்பி வேக்சினை டெவலப் பண்ண வேணும்னா அதுவும் நாங்கள் இலவாக செய்ய முடியும். என்றால் இப்போதைக்கு வருகிற வேக்சின் ஸ்ட்ரெயின்ஸ் அல்ல வேரியன்ஸ் எல்லாத்தையும் இந்த தடுப்பூசி நமக்கு பாதுகாப்பை அளித்து தரும்.
இன்ஃப்ளூயன்சா போன்று கொரோனா வைரஸிலும் புதிய புதிய வகை உருவாகி கொண்டேதான் இருக்குமா? அப்படி என்றால் இந்த கொரோனா வைரஸை நாம் முற்று முழுதுமாக அழிக்கவே முடியாதா?
இன்ஃப்ளூயன்சா போன்று கொரோனா வைரஸிலும் பிறழ்வுகள் ஏற்படுத்தலாம். அது நார்மல், அது சாதாரண வழக்கம். அந்த வழக்கத்தை நாங்கள் குறைக்க முடியும். முற்று முழுதாக எலிமினேட் பண்ணுவது மிகவும் கஷ்டம். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் அதை தடுப்பூசி மூலம் 90% மக்களுக்கு தடுப்பூசி வழங்கி, அல்லது 90% மக்கள் கொரோனா வைரஸ் வந்து அவர்களுக்கு தங்கள் ஓன் ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகினாலும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கொரோனா வைரஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தடுப்பூசி வழங்கி மெஜாரிட்டியான ஆக்களை பாதுகாப்பு அளித்தால் ஓரளவுக்கு நாங்கள் குறைக்கலாம்.
அப்படி என்றால் டாக்டர், இப்போ இன்ஃப்ளூயன்ஸா என்றால் வேக்சின் நாங்கள் வந்து குளிர்காலம் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் போடுவது வழக்கம் இல்லையா? அப்படியான ஒரு நடைமுறை கொரோனா வைரஸிற்கும் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாமா?
நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினுக்கு இந்த கொரோனா வைரஸ் வேக்சினும் உள்ளடக்கி இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்வைன் ஃப்ளூ வந்தோம் பார்த்தோம் இல்ல 2009-2010 அளவில், அடுத்த வருஷ இன்ஃப்ளூயன்சா வேக்சினில் அந்த ஸ்வைன் ஃப்ளூ உள்ளடங்கியுள்ளது. ஸ்வைன் ஃப்ளூ வந்து எங்கள் இன்ஃப்ளூயன்சா வேக்சினுக்குள் உள்ளடக்கியது போல அடுத்த வருட ஃப்ளூ வேக்சினுக்குள்ளேயும் இந்த கொரோனா வைரஸ் வேக்சின் உள்ளடக்கி டெவலப் ஆக்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இதன் மூலம் அட்ரிஸ் குரூப் உள்ளவர்கள் இந்த வேக்சினை எடுப்பதால் சிவியர் கொரோனா வைரஸ் வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும்.
மிக்க நன்றி டாக்டர் வானதி அவர்களே. நன்றி, வணக்கம்.
நன்றி சல்வி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.